மூன்றாவது மந்திரம். யதா பஷ்ய பஷ்யதே ருக்மவர்ணம் கர்த்தாரமீஷம் புருஷம் ப்ரஹ்மயோனிம் ததா வித்வான் புண்ய பாபே விதூய. நிரஞ்சன பரமம் சாம்யமுபைதி மூன்று நான்கு. இந்த இரண்டு மந்திரங்களில் ஞான பலம் கூறப்படுகிறது. ஈஸ்வர ஐக்கிய ஞானத்தினால் நாம் அடையப்படுகின்ற பிரயோஜனம் கூறப்படுகின்றது. இங்கு பிரயோஜனமாக வித்வான் புண்ணிய பாபே விதூய பரமம் சாம்ய முபைதி என்று சொல்லப்படுகிறது. புண்ணியத்தையும் பாபத்தையும் வித்வான் இந்த ஞானத்தையுடையவன் விட்டு விடுகின்றான். விதூய என்றால் உதறி தள்ளி விடுகின்றான். இதிலிருந்து நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம், பாபமும் புண்ணியமும் வேதாந்தத்தினுடைய திருஷ்டியில் சமமாக கருதப்படுகின்றது. தர்மசாஸ்திரத்தில் பாபம் புண்ணியம் இரண்டும் மிக மிக விருத்தமானது. தர்மத்திற்கும் அல்லது புண்ணியத்திற்கு எதிர்மறையான சொல் பாபம். ஆனால் வேதாந்த சாஸ்திரத்தில் அதாவது உபனிஷத்தினுடைய பார்வையில் பாபமும் புண்ணியமும் ஒன்று. காரணம் என்னவென்றால், புண்ணியமும் நமக்கு சுகத்தை கொடுப்பதன் மூலமாக ஆத்ம தத்துவத்தை மறைக்கின்றது, பாபமும் நமக்கு துக்கத்தை கொடுத்து சம்சாரத்தை உண்டு செய்கின்றது. இந்த பாபத்தையும் புண்ணியத்தையும் நீக்கிவிட்டு இந்த பாப புண்ணியம் தான் ஒரு ஜீவனுடைய அழுக்கு என்று சாஸ்திரம் கூறுகின்றது. ஆகவே நிரஞ்சனக, நிரஞ்சனக என்றால் தூய்மை அடைகின்றான். தூய்மை அடைந்தவனாக இறந்ததற்கு பிறகு அவனுடைய நிலை என்ன? பரமம் சாம்யம் உபைதி. பரமம் என்றால் மீண்டும் திரும்பாத பிரம்மத்துடன் ஒன்றான நிலையை அடைகின்றான் என்று கூறப்பட்டது. இனி நாம் அடுத்த மந்திரத்தில் தொடர வேண்டும். நான்காவது மந்திரம். பிராணோ ஹேஷய சர்வபூதைர் விபாதி விஜானன் வித்வான் பவதே நாதிவாதி. ஆத்மக்ரீட ஆத்மரதிக்ரியாவான் ஏஷ ப்ரஹ்மவிதாம் வரிஷ்டஹ. இந்த மந்திரத்தினுடைய சாரமும் ஞான பலம், எப்படிப்பட்ட மனநிலையை இவன் அனுபவிக்கின்றான் என்று அழகாக இங்கு கூறப்படுகின்றது. முதல் வரியில் அந்த பிரம்மத்தினுடைய சொரூபம் மீண்டும் விளக்கப்படுகின்றது. அந்த பிரம்மத்தை எப்படி அறிந்தவனாக இவன் இந்த சுகத்தை அல்லது பிரயோஜனத்தை அனுபவிக்கின்றான். இப்பொழுது முதல் வரிக்கு செல்வோம். பிராணக, இங்கு பிராணக என்ற சொல்லுக்கு பொருள் பரபிரம்ம. பிராணஸ்ய பிராணக, பிராணக என்றால் பிராணனுக்கும் பிராணனாக இருக்கின்ற பரம்பொருள், பரபிரம்ம ஈஸ்வரன் என்று பொருள். சாதாரணமாக பிராணக என்றால் என்ன? நம்முடைய மூச்சில் இருக்கிற காற்றுக்கு பிராணன். வெளியே இருந்தா அது வாயு. அந்த வாயு வந்து மூக்குல போயிட்டு வந்ததுன்னா அதற்கு பிராணன் பெயர். இந்த பிராணன் என்ற சொல் இந்த இடத்தில் பரபிரம்மத்திற்கு லட்சணமாக சொல்லப்படுகின்றது. அதுக்காகத்தான் சாஸ்திரத்தை நம்ம படிக்க கூடாதுன்னு சொல்றது. உபனிஷத் வந்து அவ்விதத்தில் கையாளுகின்றது. இப்ப சங்கரர் வந்து இதுக்கு ரொம்ப கஷ்டப்படல, பிராணக இஸ் ஈக்குவல் டு பிராணஸ்ய பிராணகன்ற, பிராணனுக்கு பிராணனாக இருக்கிறது பிராணன் என்று சொல்லப்படுகிறது. பிராணத்தினுடைய பிராணன் என்றால் என்ன, அது நாம ஒரு உபனிஷத்துல படிப்போம். கேனோபனிஷத்துல என்ன படிக்க போறோம், கண்ணுக்கு கண்ணாக இருக்கும், காதுக்கு காது, பிராணனுக்கு பிராணன்னு படிக்க போறோம். ஆகவே அங்கு விளக்கமாக பார்க்கலாம். இங்கு பிராணசிய பிராணன் என்றால் எந்த ஒரு தத்துவத்தினால் பிராணன் செயல்படுகின்றதோ அந்த தத்துவத்துக்கு பிராணன் என்று பெயர். இப்ப வந்து இந்த மைக்கோ அல்லது புஸ்தகமோ மூச்சுட்டு இருக்கா, கிடையாது. ஆனா நம்மளுடைய சரீரத்துல மூச்சுட்டு இருக்கோம், அதற்கு என்ன காரணம், அந்த ஒரு தத்துவம். ஆகவே பிராணனுக்கு பிராணனாக இருக்கின்ற தத்துவம் இங்கு பரபிரம்ம. இந்த பிராணன் அல்லது பரபிரம்மன் நம்மை விட ரொம்ப தூரத்தில் இருக்கா என்றால் ஏற்கனவே ஐக்கியம் சொல்லப்பட்டது. ஆகவே இங்கு ஆசிரியர் ஏஷக பிராணக என்றார். ஏஷக என்றால் இந்த, இந்த என்றால் நம்மிடம் அருகில் இருக்கின்ற. ஏஷக பிராணக யக எந்த, இந்த, இந்த ஏஷக என்றால் மிக அருகில் இருக்கின்ற ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்ற இந்த பிராணன். இந்த பிராணன் எப்படி இருப்பதாக ஞானி புரிந்து கொள்ள வேண்டும், சர்வ பூதைஹி விபாதி. இந்த பிராணன் எப்படி விபாதி என்றால் விளங்குகின்றது, தெளிவாக விளங்குகின்றது, ஒளிர்கின்றது, விதவிதமாக காட்சியளிக்கின்றது. எப்படி, சர்வ பூதைஹி. இங்கு சர்வ பூதைஹி என்றால் சர்வ பூதங்கள் ரூபமாக என்று பொருள். எல்லா உயிரினங்களாக அது விளங்குகிறது, அதுதான் பொருள். சர்வ பூதைஹி என்றால் சர்வ எல்லா, பூதைஹி என்றால் உயிரினங்கள், சர்வ பூதைஹி என்றால் எல்லா உயிரினங்களின் சொரூபமாக விளங்குகிறது. இது சமஸ்கிருதத்துல வந்து இது மூன்றாவது வேற்றுமை. மூன்றாவது வேற்றுமைன்னு சொன்னா நம்ம தமிழ்ல படிச்சிருப்போமே, ஆள் ஓடு உடன் எல்லாம். இங்கு பூதங்களுடன் அப்படின்னு பொருள் அல்ல. இந்த பரபிரம்ம பூதங்களோடு விளங்குகிறதுன்னு பொருள் அல்ல. இத்தம்பாவே பூதங் பூதைகி என்றால் பூத ரூபேன, எல்லா பூதங்களின் சொரூபமாக விளங்குகிறது. இப்ப சங்கரர் எழுதுறார் சர்வ பூதஸ்தகசன், சர்வ ஆத்மாசன், எல்லா ஆத்மாவாகவும் விளங்குகிறது. விபாதி என்றால் மிக தெளிவாக, பாதி ஷைன், விளங்குகின்றது. ஆகவே இந்த பிரம்ம ஞானத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும், அந்த ஈஸ்வரனே எல்லா ஜீவராசிகளாக விளங்குவதாக விஜானன். விஜானன் என்றால் விஜானாதி, அறிகின்றான், அறிந்து கொண்டவனாக. இதை அறிஞ்சவனுக்கு உபனிஷத் என்ன பெயர் கொடுக்குது, வித்வான். வித்வான் என்றால் இதை அறிந்த ஞானி, இதை அறிந்த ஞானி. இதை அறிந்த ஞானின்னு சொல்றதை விட இப்படி அறிந்த ஞானி. எப்படி, அந்த பிரம்மன் இங்க பிராணன் சொல்லப்பட்ட சொல் எல்லா பூதங்களாகவும் விளங்குவதாக அறிகின்ற ஞானி. வேதாந்தம் படித்ததற்கு பிறகு இவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, பார்க்கிறதெல்லாம் ஈஸ்வர சொரூபம், பேதம் கிடையாது, எல்லாமே ஈஸ்வர சொரூபமாக உணர்ந்து கொண்டான். பிறகு இங்கு உபனிஷத் முதல் பிரயோஜனமா என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அவன் என்ன செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லுது. அதாவது ஞானம் வந்ததற்கு பிறகு நம்ம வந்து என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற லிஸ்ட்ல வந்து என்ன செய்யணுங்கிற லிஸ்ட் குறைஞ்சு போயிருக்கும். என்ன செய்யக்கூடாதுங்கிற லிஸ்ட் தான் பெருசாயிட்டே வரும். என்ன செய்யக்கூடாது, என்னென்னலாம் நான் செஞ்சிட்டு இருந்தனோ அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் பெருசாகும். அப்போ இந்த வித்வானுக்கு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன ஆகின்றான்னு சொல்றதை விட அவன் என்ன ஆகிறது இல்லை, அவன் எப்படிப்பட்டவனாக இல்லை என்று ஞான பலன் சொல்லப்படுகின்றது. பவதே நாதிவாதி. அதிவாதி என்றால் பேசுபவன், அதிவாதி. நாதிவாதி என்றால் பேசாதவன் ஆகின்றான். பவதே பவதி, அவன் ஆகின்றான். அந்த வித்வான் எப்படி ஆகின்றான்? நாதிவாதி பவதி, பேசாதவன் ஆகின்றான். இங்கு அதிவாதி என்றால் சர்வான் அதீத்ய வததி, மற்றவர்களை பேச ஓட்டாமல் நிறுத்தி பேசுபவன். இப்ப ஒருவர் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன சாதாரணமா பண்ணுவோம்? பொறுமை இருக்குமா? அவங்க பேசி முடிகிற வரைக்கும் கேட்கலான்னு சொல்லி கிடையாது, இடையில நம்ம போந்து நீ பேசுறத நிறுத்தி நம்ம பேசுவோம். இப்ப அதித்தியன்னு சொன்னா யாரையும் பேச விடாமல் தானே பேசுகின்ற ஒரு சுவாவம், அது அதிவாதி. நாதிவாதி என்று சொன்னால் அந்த சுவாவம் கிடையாது. அப்படின்னா என்ன? அவன் யாரையும் நிறுத்தி பேச மாட்டான். அதனுடைய பொருள், அவன் பேச்சை விட்டு விடுவான். நாதிவாதி பவதி. இதுக்கு சங்கரர் கொடுக்கிற காரணம் ரொம்ப அழகான காரணம். ஏன் அவன் நாதிவாதி ஆகிறான்னு சொன்னா, பேசுறதுக்கு விஷயம் அவனுக்கு இல்லை, பிரம்மத்தை தவிர ஒன்னும் கிடையாது. ஆகவே பேசுறதுக்கு விஷயம் இல்லாத காரணத்தினால், தனக்கு அப்பாற்பட்டு ஒரு பொருள் இல்லாத காரணத்தினால், இரண்டாவது பொருள் இல்லாத காரணத்தினால் அவன் அதிவாதியாக இருப்பதில்லை. அதாவது மற்றவர்களை நிறுத்தி இவன் பேசுவதில்லை. இதற்கு முன்னாடி வந்து உபனிஷத் நிதித்தியாசனம் என்ற சாதனையை கூறியதற்கு பிறகு அங்க ஒரு பத்தியம் சொல்லப்பட்டது, ஞாபகம் இருக்கும் அந்த மந்திரம், அந்யா வாச்சோ விமுஞ்சதன்னு சொன்னச்சு. இப்ப அந்த இடத்துல உபனிஷத் என்ன செய்தது என்றால், நிதித்தியாசனம் நன்கு செய்ய வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சுக்களை விட்டுவிட வேண்டும் என்று ஒரு நிபந்தனை போட்டது. அது ஒரு விதி, தேவையில்லாத பேச்சை நீ விட்டால்தான் நிதித்தியாசனம் என்ற சாதனையை செய்ய முடியும், அல்லது ஞான நிஷ்டை அடைய முடியும். ஆகவே அந்யாக வாச்சக, தேவையில்லாத பேச்சுக்களை விமுஞ்சத நீ விட்டுவிட வேண்டும் சொல்லி, அமிர்தஸ்ய ஏஷக சேதுகு, அதுவே அமிர்தத்துக்கு காரணம்னு சொன்னச்சு. இப்போ உபனிஷத் என்ன செய்கின்றது என்றால், ஞான நிஷ்டை அடைஞ்சவனை போய் உபனிஷத்து வந்து விதி ஒன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பிரயோஜனமா சொல்லுது, அவன் பேச மாட்டான் என்று. அங்க மௌனம்ங்கிறத சாதனமா சொன்ன உபனிஷத் இங்க மௌனம்ங்கிறது ஞான பலமாக சொல்கின்றது. அதுதான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். முதல்ல வந்து பேச வேண்டான்னு சொன்ன உபனிஷத் இங்க சொல்லுது அவன் பேச மாட்டான். அவன் கிட்ட போய் சொல்ல வேண்டியது இல்லை நீ பேசாத, பேச வேண்டான்னு, அவன் பேசாத சுரூபத்தை அடைந்து விடுகின்றான். ஆகவே இந்த இடத்துல நாதிவாதிங்கிறது சாதனை அல்ல, இங்கு பலம். நம்ம வந்து எவ்வளவோ சாதனைகள் வேதாந்தத்துல படிக்கிறோம், அந்த சாதனைகள்ல வந்து சில சாதனைகள் நம்ம சாதனை செய்ததற்கு பிறகு கொஞ்ச நாள்ல விட்டுவிட வேண்டும். இப்ப கர்மயோகம், உபாசனம், சில சாதனைகள் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் நம்ம விட்டு விட்டுட்டு வர்றோம். சில சாதனைகள் வேதாந்தத்துல சொல்லி இருக்கோம், அந்த சாதனைகளை வந்து நம்ம விடக்கூடாது, அது நம்முடைய சொரூபமாக மாற வேண்டும். அதுல முக்கியமான சாதனைகள் சமம், தமம், பிறகு மௌனம், இப்படிப்பட்ட சில சாதனைகள். நம்ம சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடிதான் நான் இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, வாயில மௌனம் இதெல்லாம் இருப்பேன், ஞானம் வந்ததற்கு அப்புறம் நான் என்ன செய்வேன் அதெல்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. ஞானம் வந்ததற்கு பிறகு அவைகளெல்லாம் நம்முடைய குணமாக மாறிவிட வேண்டும். ஆகவே ஞானம் வருவதற்கு முன் பேசாமல் இருத்தல் என்பது ஒரு விதமான தபஸ், ஒரு சாதனை. ஞான நிஷ்டை அடைஞ்சதற்கு பிறகு அது நம்முடைய சுபாவம். இப்ப எது சுபாவமாக மாறும் வரை சில சாதனைகளை செய்யணும். அதுல ஒரு முக்கியமான சாதனை, தேவையற்ற பேச்சுக்களை, மற்றவர்களை துன்புறுத்தாத பேச்சுக்களை நாம் பேச வேண்டும், தேவையற்ற பேச்சுக்களை விட வேண்டும். ஆகவே இங்கு நாதிவாதி என்பதற்கு பொருள் அவன் ஸ்வபாவமாக அனாத்மா விஷயத்தை பேசுவதில்லை, மற்றவர்களை அவன் நிறுத்தி இவன் பேசுவதில்லை. நம்ம பல சமயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பேசுறதுக்கு தான் ஆள் இருக்கே தவிர கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இப்ப ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பார்கள், ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பார்கள், அங்க யாரு கேக்கிறாங்கன்னு சொன்னா கேக்கறதுக்கு ஆள் இருக்காரு. ஏன்னா பேசும்போது கேட்க முடியாது, கேட்கும் போது பேச முடியாது. இப்ப ரெண்டு பேர் ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருந்தாங்கன்னா, ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அங்க கேக்கிறது யாரு? யாருமே கேட்க மாட்டார்கள். ஆகவே இவன் அப்படி அல்ல, மற்றவர்களை பேச விட்டு இவன் அமைதியாக இருப்பான். நாதிவாதி பவதே இவனுடைய, இது வந்து ஞானத்தினுடைய பலனா சொல்லுது. ஞானம் வந்து ஞான நிஷ்டையினுடைய பலன் என்னவென்றால், ஸ்வபாவமாக நம்முடைய மனம் தேவையற்ற பேச்சுக்களிலிருந்து விடுதலை அடையும். இந்த இடத்துல யாரும் வந்து நம்மளைய கண்ட்ரோல் பண்றதோ கட்டுப்படுத்துறதோ கிடையாது, அல்லது எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு வருத்தமும் கிடையாது. எல்லாத்துக்கும் காது வேணும், அது வயசாக அவர் காது வேணும். காது வேணும்னு என்ன, நம்ம பேசுறத கேட்கறதுக்கு ஆள் வேணும். இப்ப நம்ம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கோம், எத்தனையோ பேர்த்துக்கு பிஸியா இருக்கு, அவங்கள கூப்பிட்டு பேச வச்சிட்டு இருந்தா அது அவங்களுக்கு செய்யற ஒரு ஹிம்சை. இவன் அப்படி அல்ல, இதுல இருந்து விடுதலை அடைகின்றான். அதாவது அவன் விடுதலை அடையாம மற்றவங்களுக்கும் விடுதலை கொடுக்கின்றான். நம்ம நாலு பேர்த்துக்கிட்ட போய் தேவையில்லாம பேசாம இருந்தோம்னா நம்ம மட்டும் விடுதலை அடையல, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் விடுதலை கொடுக்கிறோம். நாம யாருக்கு விடுதலை கொடுக்கிறோமோ அவங்க எல்லாம் நம்மளைய வச்சுக்கிறதுக்கு பிரியப்படுவார்கள். நம்ம மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கலைன்னா தான் நம்மளே அனுப்புவார்கள் வீட்டை விட்டு. ஆகவே இங்கு நாதிவாதி என்றால் மௌனம் மிக மிக முக்கியமான சாதனை, அது அவனுடைய சொரூபம் என்று சொல்லப்படுகின்றது. இதற்கு இனி ஒரு கருத்தும் உண்டு. இரண்டாவது மீனிங் என்னன்னு சொன்னா, இந்த ஆர்கியூமெண்ட் வாதம் செய்வதை அவன் விட்டு விடுகின்றான். ஆர்கியூமெண்ட் வாதக, இங்கு வாதம் இந்த சாதாரண பேச்சல்ல, ஒரு கருத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது, இதுதான் சரி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கின்றது, அந்த வாதத்தை அவன் செய்ய மாட்டான். இதுவும் முக்கியம். அதாவது இதெல்லாம் நமக்கு எப்ப புத்தி வரும்னா, நாலு முறை ஆர்கியூமெண்ட் பேசி தோத்ததுக்கு அப்புறம் தான் புத்தி வரும். அது ஒருவரிடம் நான் வந்து கர்மயோகத்தினால முக்தி இல்லை, கர்மயோகத்தினால சித்த சுத்தி தான் வரும், பிறகு ஞானம்ங்கிறது வேதாந்த சிரவணத்தினாலதான் வரும்னு ஒருவர்கிட்ட நான் கூறினேன். இது வந்து ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி. அவர் வந்து அதை ஒத்துக்கல. ரெண்டு பேர்த்துக்கு ஒரு மணி நேரம் ஆர்கியூமெண்ட் நடந்தது. கடைசியில எனக்கு ஒன்னு புரிஞ்சது, இனிமேல் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. காரணம் என்ன, புரிய வைக்க முடியாது. யாருக்கு நம்ம ஒரு கருத்தை புரிய வைக்க முடியும்னா, யார் அந்த கருத்துக்காக ஏங்கி நிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் புரிய வைக்க முடியுமே தவிர, ஒரு கருத்தை ஏற்கனவே மனசுல வச்சுட்டு நம்மளிடம் எதிர்த்து பேசுறவங்கிட்ட நம்மளுடைய கருத்து உண்மையாக இருந்தாலும் புரிய வைக்க முடியாது. ஆகவே வாதம் அப்படிங்கறதுல பிரயோஜனமே கிடையாது. சின்மயானந்தர் சொல்வார், ஆர்கியூமெண்ட் வந்து ஹீட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும், லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு சொல்லுவார். ஆர்கியூமெண்ட் ப்ரொடியூஸ் ஹீட் நாட் லைட். லைட்னா அறிவு, அது அறிவை ப்ரொடியூஸ் பண்ணாது, உஷ்ணத்தை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டு பேருக்கு மனஸ்தாபம் தான் வரும். ஆகவே எந்த விஷயத்திலையும் வாதத்தினால பிரயோஜனமே கிடையாது. நாம ஏன் வாதம் பண்ணுவோம்னு சொன்னா, நம்ம சாஸ்திரத்திலிருந்து ஒரு சரியான அறிவை புரிஞ்சிட்டோம். ரொம்ப நாளா நம்ம அதை தப்பா நினைச்சிட்டு இருந்தோமோ அல்லது புரியாம இருந்தோமோ, நம்ம புரிஞ்சோடனே நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அது கண்டிப்பா வரும். ஒரு புதிய கருத்து நம்ம மனசுல புரிஞ்சிடுதுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா நம்ம மனசுல இருக்கும். நம்ம அறிவுக்கு நல்லா தெரியுது இதுதான் சரின்னு. நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள் நண்பர்கள் யாராவது தவறான கருத்து வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்குவோம், உடனே நம்ம மனசுல இயற்கையா என்ன தோணும், அந்த தவறை நம்ம நீக்கணும், நம்ம ஆர்கியூ பண்ணி இதுதான் சரின்னு அவர்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நிரூபிக்கணுங்கிறது இயற்கையா நமக்கு தோணும். ஆனா அந்த மாதிரி நம்மளும் பல காலங்கள்ல தப்பான கருத்தை வச்சுட்டு இருந்தோம், ஏதோ இப்பதான் நம்ம புத்தியில வந்து தெளிவு வந்து சரியாயிருக்கு. இப்ப அவர்களுக்கு அந்த அறிவு வரணும்னா அதற்கு அவர்களுக்கு தகுதியாக இருக்கணும். அது நம்மளுடைய என்னதான் நண்பர்களாக இருக்கலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து கிளாஸுக்கு வரலாம் போலாம், அதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. அவர்களுக்கு தகுதி வந்தால்தான் அந்த ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும். இந்த ஞானம் வர்றதுக்கும் கூட ஒரு அறிவு உற்பத்தி ஆகணும்னா அதுக்கு அவங்களுக்கு டிசர்வ், அதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்க வேண்டும். அது இல்லைன்னு சொன்னா நம்ம எந்த விதத்திலையும் பேசி அவர்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. ஆகவே நம்ம என்ன செய்யணும், தப்பான கருத்தை வந்து ஒருவர்கிட்ட இருந்தாலும் கூட நம்ம பொறுமையா அதை விட்டு வைக்கணும். சரி, அவர்கள் காலப்போக்கில் அந்த சரியான கருத்தை புரிந்து கொள்ளட்டும், அந்த பொறுமை நமக்கு வர வேண்டும். அது எப்ப வரும் அப்படின்னா நமக்கு நல்ல நிஷ்டை அடைந்தால் தான் வரும். ஆகவே நாதிவாதி பவதி என்றால் அவன் மற்றவர்களிடம் வாதம் செய்வதில்லை. காரணம் என்ன, வாதம் செய்வதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம வாதம் செய்யறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஞானத்தை புகட்ட முடியாது. யாருக்கு ஞானம் வேணும்னு விரும்பி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் உண்மையை சொல்ல முடியுமே தவிர, ஏற்கனவே ஒரு கன்க்ளூஷன், ஏற்கனவே ஒரு தீர்மானம் செய்தவர்களிடம் நம்ம கம்யூனிகேட் ஒரு விஷயத்தை சொல்லவே முடியாது. இதை நம்ம நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வேதாந்தம் கொஞ்சம் படிச்சுட்டு யாராவது பூஜையும் ஜபமும் பண்ணிட்டு இருக்கிறவங்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க கூடாது, இதனால உனக்கு மோட்சத்துக்கு வழி இல்லை, இதனால எல்லாம் நீ மோட்சம் போக முடியாதுன்னு சொல்ல வேண்டாம். அவரவர்கள் மெச்சூர், அவரவர்கள் பக்குவம் அடைவதற்கு அவரவர்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளட்டும். நம்ம எத்தனை ஜென்மத்துக்கு அப்புறம் வந்து இந்த வயசுல ஏதோ கொஞ்சம் வந்திருக்கோம், உடனே நம்ம எல்லாத்துக்கும் அது வரணும்னு எதிர்பார்ப்போம், அது வேண்டாம், அது முடியாது. ஆகவே நாதிவாதி, இப்ப நாதிவாதி என்றால் ஆர்கியுமெண்ட் நம்ம பண்ணக்கூடாது. என்னைக்கு நம்ம ஆர்கியுமெண்ட் பண்றோமோ அன்னைக்கு வீக்னஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு, அவர்களிடம் கிடையாது. இப்ப ஆர்கியுமெண்ட் பண்ணலன்னு சொன்னா இனி ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம், நம்ம கண்ணு முன்னாடி தப்பான கருத்து ஒருத்தர் வச்சிருக்காரே, நான் எப்படி அதை வந்து சொல்லாம இருக்கிறதுன்னு சொன்னா, சொன்னா அவர்களுக்கு புரியாதே, அப்ப சொல்றதுனால அவர்கள் புரிந்தும் கொள்ள மாட்டார்கள், ஆகவே பிரயோஜனம் கிடையாது. இப்ப சொல்லி அவர்கள் புரியாம ஆர்கியுமெண்ட் பண்றதுக்கு சொல்லாம இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான். ஆகவே நாதிவாதி வாதத்தை அவன் விட்டு விடுகின்றான். இனி அடுத்த மூன்றாவது வரியில் மீண்டும் பிரயோஜனம் சொல்லப்படுகின்றது. ஆத்ம கிரீடக, ஆத்ம கிரீடக என்றால் தன்னிடத்திலேயே மகிழ்ச்சியாக இருக்கின்றான். இங்கு கிரீடா என்றால் சாதாரணமா விளையாட்டுன்னு அர்த்தம். இந்த சொல்ல அப்படியே மொழிபெயர்த்தோம் அப்படின்னா அவன் தன்னிடத்திலேயே விளையாடி கொண்டிருக்கின்றான் அர்த்தம். தன்னிடத்திலேயே விளையாடுகின்றான்னா என்ன, தன்னிடத்திலேயே மகிழ்ச்சியாக இருக்கின்றான். ஆத்ம கிரீடக, ஆத்ம கிரீடக பவதி, அவன் தன்னிடத்திலேயே மகிழ்ச்சியை அடைகின்றான். அடுத்த சொல் ஆத்ம ரதிகி, ரதின்னு சொன்னாலும் அதே பொருள், தன்னிடத்திலேயே தான் சுகித்திருக்கின்றான், தன்னிடத்திலேயே தான் சுகித்திருக்கின்றான், மகிழ்ச்சியாக இருக்கின்றான். ஆத்ம கிரீடக ஆத்ம ரதிகி, இது யார், இந்த ஞானி. ஞானி வந்து ஆத்ம கிரீட, தன்னிடத்திலே தான் விளையாடுகின்றான், தன்னிடத்திலே தான் சுகமாக இருக்கின்றான். இந்த கிரீடா என்று சொன்னால் விளையாட்டு அப்படின்னு சொன்னா வெளியிருக்கின்ற பொருள்களோட சேர்ந்து நாம விளையாடுறதுக்கு தான் கிரீடான்னு பேர். இப்ப வந்து கால்பந்து விளையாட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, அத கிரீடான்னு சொல்றோம். காரணம் என்ன, நம்ம உடம்புக்கு அப்பாற்பட்ட ஒரு பந்து ஒரு பொருள் எடுத்துட்டு விளையாடுறோம். அல்லது கிரிக்கெட்டை வந்து ஒரு கிரீடா விளையாட்டுன்னு சொல்றோம். அல்லது குழந்தைகளோட விளையாடுறோம். இந்த குழந்தைகளோட விளையாடும் பொழுது இத விளையாட்டுன்னு எப்ப நம்ம சொல்றோம், நமக்கு அப்பாற்பட்டுள்ள வெளி விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதனோடு மகிழ்ச்சியாக இருப்பது, அதற்கு கிரீடா என்று பெயர். இந்த ரதி என்றால் அதுவும் ஒரு விதமான விளையாட்டு, ஆனா வெளி விஷய பொருளை எடுத்துக்கல, வெளி விஷய பொருளை மனசுல நினைச்சு சுகமா இருக்கிறது. ஒரு பொருளை மனதில் தியானித்து சுகமாக இருந்தால் அது ரமணம், ரதி. அந்த பொருளோடையே விளையாடினால் அது கிரீடா. அதான் அந்த கிரீடாவுக்கும் ரதிக்கும் உள்ள வேறுபாடு. இப்ப கிரீடா என்றால் விஷய சாபேக்ஷா, ஒரு விஷயத்தோடு சேர்ந்து, விஷய சாபேக்ஷா என்றால் அபேக்ஷான தேவை, ஒரு விஷயத்தோடு இருந்து விளையாடுவது கிரீடா. ரதின்னு சொன்னா பாக்ய விஷய பிரீதி மாத்திரம், பாக்ய விஷயத்தில் இருக்கிற பிரீதிக்கு மட்டும் ரதி என்று பெயர். ஒரு உதாரணம் பார்த்தா நமக்கு புரியும். இப்ப வந்து பேரனோட விளையாடுறோம், அவனோட உட்கார்ந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு விளையாடுறான், நேரம் போறதே தெரியல. வீட்டுல பேரன் இருந்துட்டா நேரம் போறது தெரியுதா? பேரனோ புத்தரனோ, சின்ன குழந்தையா இருக்கணும், பெருசா இருந்தா அது கஷ்டம், சின்ன குழந்தையா இருக்கணும். அது 4 வயசுக்குள்ள இருந்துன்னு வச்சுக்கோ, அதோட விளையாடிட்டு அது என்னென்ன செய்யுதோ, அந்த குழந்தையோட பேசும்போது நம்மளும் மறந்துடுறோம் பெரிய ஆளுங்கிறது எல்லாம், அந்த குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கோம். இது வந்து கிரீடா, அந்த ஒரு குழந்தையினுடைய பிரசன்ஸ்ல அதோட நம்ம விளையாடிட்டு இருக்கிறது கிரீடா. அதான் சங்கரே சொல்றாரு, புத்திராதின்னு சொல்றார், புத்திரன் முதலியவர்களை எல்லாம் கொண்டு விளையாடிட்டு இருக்கிறது பேரு கிரீடா. பிறகு ரதின்னு சொன்னா அந்த பேரை நம்ம முன்னாடி இருக்கவே வேண்டாம், அவனை மனசுல நினைச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறது, அவன் நல்லா இருக்கான், நல்லா படிக்கிறான் அப்படின்னு. ஒரு பொருளோட நம்ம இல்லாம அந்த பொருளை மனசுல நினைச்சிட்டு அது என்னுடைய பேரன், அவன் நல்லா இருக்கான், என் பையன் பெரிய வேலையில் இருக்கான்னு சொல்லி ஒரு பொருளை மனசுல நினைச்சிட்டு சந்தோஷமாக இருந்தால் அது ரதிகி. இப்ப வெளி விஷய பொருளோட சேர்ந்து விளையாடுவது, வெளி விஷய பொருளை மமகாரத்தோட அது என்னோட சம்பந்தப்பட்டதாக நினைத்து சுகமாக இருத்தல், இதெல்லாம் யாருன்னா இதெல்லாம் ஞானியினுடைய லட்சணம் அல்ல. நம்ம ஞானியை சொல்லிட்டு வரும்போது எது கிரீடா எது ரதின்னு சொல்றோம். இப்போ ஞானிக்கு யார் கிரீடை, கிரீடாவுக்கு எது காரணம், அவனுடைய ரதிக்கு எது காரணம்? இங்கு ஆசிரியர் சொல்றார், ஆத்ம கிரீடா. அவனுக்கு ஏதாவது ஒரு சுகம் வேண்டும் என்றால் அது தான் தான். பிறகு அவன் எதையாவது நினைச்சு சந்தோஷப்படணும்னா அதுவும் ஆத்மா தான். இங்கு ஆத்ம கிரீடா என்பதனுடைய பொருள், இது ஒரு உவமையா சொல்லப்படுகின்றது, இதனுடைய சாராம்சம் அவன் தன்னிடத்திலேயே சுகமாக இருக்கின்றான், அவன் சுகத்துக்காக வெளி விஷயத்தை நாடுவதில்லை. இதுதான் பாயிண்ட், அவன் சுகத்துக்காக வெளி விஷயங்களை நாடுவதில்லை. வெளி விஷயங்களை நினைச்சோ வெளி விஷயங்களினுடைய பொருளை சார்ந்தோ அவன் சுகமாக இல்லை. பிறகு எப்படி இருக்கின்றான் அவன்? அவனிடத்திலேயே சுகமாக இருக்கின்றான். இதைத்தான் பகவான் கீதையில ஒரு இடத்துல சொன்னார், ஆத்மனா ஆத்மனியேவ துஷ்டக, தன்னிடத்திலேயே தான் சுகமாக இருப்பவன் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம். உண்மையிலேயே மோக்ஷத்துக்கு நம்ம எவ்வளவு லட்சணம் சொன்னாலும் இதுதான் முக்கியமான லட்சணம். காரணம், நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், என்னிடத்திலேயே எனக்கு சந்தோஷமான ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா கிடையாது. என்ன சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு எத்தனையோ கண்டிஷன் தேவைப்படுது, யாரோ ஒருத்தர் வீட்டில் இருக்கணும், சில பேர் வீட்டில் இருக்க கூடாது, இப்படி எல்லாம் சில கண்டிஷன், சில பேர்த்துடைய குணம் மாறணும், சில பேர்த்துடைய பேச்சு மாறணும், இவர்களெல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணாதான் எனக்கு திருப்தி. நம்மளுடைய திருப்திக்கு வந்து மற்றவர்களுடைய செயல், மற்றவர்களுடைய சொல், இதுல நம்ம வந்து ஏற்றி வச்சிருக்கோம். இங்க ஞானி எப்படின்னா தன்னுடைய திருப்திக்கு தன்னை தவிர யாருமே காரணம் அல்ல. இது எப்ப தெரிய முடியும்னா தன்னுடைய துக்கத்துக்கு தன்னுடைய அறியாமை காரணம்னு தெரிஞ்சு ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு அவன் அதே முடிவுக்கு வர்றான், என்னுடைய சுகத்துக்கு நான் தான் காரணம். அப்ப என்ன ஆகுது, இந்த அகில பிரபஞ்சமுமே நம்ம நெகேட் பண்ணிடுறோம். என்ன இந்த முழு பிரபஞ்சமே என்னுடைய சுகத்துக்கு காரணம் இல்லைன்னு சொன்னா உண்மையிலேயே அதுதான் சந்நியாசம். சந்நியாசம்ங்கிறது டிரெஸ்லயோ சாப்பாட்லயோ கிடையாது, பிக்ஷைன்னு சொல்றதுலயோ டிரெஸ்லயோ கிடையாது. சந்நியாசம்னா விட்டு விடுவது, இந்த உலகம் என்னுடைய சுகத்துக்கு காரணம் இல்லைன்னு விடுறோம்னு வச்சுக்கோம், அதுதான் சந்நியாசம். ஆகவே ஆத்ம கிரீடக ஆத்ம ரஜிகி, தன்னிடத்திலேயே சுகமாக இருப்பான், தன்னிடத்திலேயே சுகித்திருப்பான். இதுதான் இந்த ரெண்டு சொல்லினுடைய சாரம். முதல்ல என்னாகிறான், நாதிவாதி என்றான். பிறகு அடுத்த சொல் கிரியாவான். இந்த கிரியாவான் என்றால் செயல்களை உடையவன் என்பது பொருள். இதற்கு மூணு அர்த்தம் இருக்கு. கிரியாவான் என்ற சொல்லுக்கு மூன்று பொருள் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த கிரியாவான்கிற சொல்லினுடைய பொருள் கிரியா, செயல் எவனிடத்தில் இருக்கின்றதோ அவன் கிரியாவான், கிரியையை உடையவன். இப்ப சங்கரர் ஒரு பொருள் சொல்றார், அது என்னன்னு சொன்ன, ஞானம் வந்ததற்கு பிறகு அவனுக்கு என்ன கிரியை இருக்க முடியும்? இந்த அக்னிஹோத்திரம் மாதிரி ஏதாவது கடமைகளோ கிரியையோ இருக்க முடியுமான்னு சொன்னா கிடையாது. ஆகவே இந்த பிரகரணத்துல இந்த கான்டெக்ஸ்ட படி பார்க்கும் பொழுது கிரியான்னு சொன்னா நம்ம சாதாரண அர்த்தத்தை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி, ஞான தியான வைராக்கியம் முதலிய கிரியை என்று சொல்றார். ஞானத்தை அடைதல், ஞான தியான, அந்த ஞானத்தில் நிலைப்படுத்துதல், வைராகியத்தை நிலைப்படுத்துதல், இப்படிப்பட்ட கிரியை அவனிடம் இருக்கின்றது. இப்ப ஞான தியான வைராகியாதி கிரியாவான். இப்ப ஞானம் தியானம் வைராகியம் இதெல்லாம் கிரியைன்னு சொன்னா, இதெல்லாம் கிரியையான்னு கேட்டா, அவனுடைய முயற்சி வந்து இவைகளில் இருக்கும். அவனுடைய எஃபர்ட் ஞானத்திலும் தியானத்திலும் வைராகியத்திலும் அவனுடைய மனம், அவனுடைய செயல்கள் இருக்கும். ஆகவே முதல் பொருள் கிரியாவான் என்றால் லௌகிகமான காரியத்தை செய்பவன் அர்த்தம் அல்ல, அல்லது கடமைகளை செய்பவனும் அர்த்தம் அல்ல, ஞானம் தியானம் வைராகியம் முதலிய கிரியைகளை உடையவன். இனி இரண்டாவது பொருள், இந்த ஆத்மரதின்னு முன்னாடி சொல்லப்பட்டது, அதோட இந்த வார்த்தையை சேர்த்திக்கணும். ஆத்மரதி கிரியாவான், ஆத்மரதி என்ற செயலை உடையவன், அப்படி சேர்த்திக்கணும். ஆத்மரதி என்றால் தன்னில் தான் சுகித்திருத்தல், கிரியாவான் என்றால் தன்னில் தான் சுகமாக இருத்தல் என்ற செயலில் ஈடுபடுபவன் என்றால் என்ன பொருள், வேறு விதமான கிரியை அவனுக்கு கிடையாது. ஆத்மரதிங்கிறதுல சேர்த்தன உடனே பாஹ்ய கிரியா நிவர்த்தி வருது. இவனுக்கு வந்து ஒரே ஒரு கர்மம் தானா, ஒரே ஒரு செயல் தானா, தன்னில் தான் சந்தோஷமாக இருக்கிறதான் செய்யறானே தவிர வேறு விஷயத்தை ஒன்றும் செய்வதில்லை. இப்ப இரண்டாவது பொருள் ஆத்மரதி என்கின்ற செயலில் ஈடுபடுபவன், அதாவது தன்னில் தான் சுகமாக இருத்தல் என்ற கிரியையில் ஈடுபடுபவன், வேறு கிரியை அவனுக்கு கிடையாது. இப்ப முதல் பொருள் வந்து சாதனைகள், ஞானம் தியானம் வைராகியம் இதில் ஈடுபடுபவன். இனி மூன்றாவது பொருள், ஜனகர் முதலிய இல்லறத்தில் இருக்கின்ற ஞானிகளை எடுத்துக்கொண்டு உலகத்தினுடைய நன்மைக்காக அவன் செயலில் ஈடுபடுபவன். அதுக்கு லோக சங்கிரகார்த்தம் கர்ம கரோதி, அவன் உலகத்தினுடைய நன்மைக்காகவும் செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பான். இந்த கிரியையினால அவனுக்கு ஒரு விதமான தனக்கு லாபம் கிடையாது, உலகத்திற்காக அவன் செயல்படுவான். இந்த ஜனகர் முதலியவர்கள் எல்லாம் உதாரணம். ஜனகர் முதலியவர்னு சொல்றாங்க, முதலியவருக்கு ஆள் கிடையாது, ஜனகரை தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். இருந்தாலும் கைகேயினுடைய தந்தை அஸ்வபதி என்பவரும், இது போய் யாக்ஞவல்க்யர் போன்றவர்கள் எல்லாம் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞானத்தை அடைந்தவர்கள். பிறகு யாக்ஞவல்க்யர் பிறகு சந்நியாசத்திற்கு வருகின்றார். ஆகவே இல்லற வாழ்க்கையில் கடமைகளுடன் இருந்தும் அவர்கள் கடமை ஒரு கடமையாக செய்யாமல் உலகத்தினுடைய நன்மைக்காக செய்கின்றார்கள். ஆகவே கிரியாவான், அவனிடம் லோகத்தினுடைய நன்மைக்கான கிரியைகள் இருக்கின்றது. இப்ப மூன்று பொருள், தியானம் வைராகியம் முதலிய கர்மம், இரண்டாவது ஆத்மரதிங்கிற கிரியா, மூன்றாவது லோக சங்கிரகம் என்கின்ற கிரியா. இப்படிப்பட்ட கிரியையை உடையவன் யார்? வித்வான். எப்படிப்பட்டவன்? விஜானன், இவ்விதம் அறிகின்ற வித்வான். பிறகு கடைசி வரி, ஏஷக பிரம்மவிதாம் வரிஷ்டக. இங்கு ஏஷகன்னு சொன்னா வித்வான் அர்த்தம், பிரம்மன் அல்ல, ஏஷக வித்வான், இந்த ஞானியானவன். இங்க இந்த சொன்ன எப்படிப்பட்டவன், தன்னில் தான் சுகமாக நாதிவாதியாக கிரியாவானாக இருக்கின்ற இவன் பிரம்மவிதாம், பிரம்மத்தை அறிந்தவர்களுக்குள், பிரம்மவிதாம் பிரம்மத்தை அறிந்தவர்களுக்குள் வரிஷ்டக மிக மிக மேலானவன், பிரம்ம ஞானிகளுக்குள்ளேயே மேலானவன் பிரம்மவிதாம் வரிஷ்டக. வரிஷ்டகன்னு சொன்னா நம்ம சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரின்னு சொல்லுவோமே, குட் பேட் பெஸ்ட், குட் பேட் இல்ல குட் பெட்டர் பெஸ்ட் சொல்லுவோமே, அப்படி அந்த பெஸ்ட்ங்கறதான் வரிஷ்டக. வரிஷ்டகன மிக மேலானவன், யாருக்குள்ள மேலானவன், பிரம்மவிதாம் பிரம்மத்தை அறிந்தவர்களுக்குள் மேலானவன். இந்த வார்த்தையும் கொஞ்சம் கவனமா புரிஞ்சு கொள்ள வேண்டிய சொல். சில இடங்கள்ல சாஸ்திரத்திலேயே ஞானிகளுக்குள்ள தாரதமியம் சொல்றது போல் இருக்கும், சில தமிழ் புஸ்தகத்துல எல்லாம் இருக்கு, வரக வரியான் வரிஷ்டக. வரன்னு சொன்னா ஏதோ ஞானி, வரியகன்னு சொன்னா கொஞ்சம் நல்ல பெட்டர் ஞானி, அப்புறம் பெஸ்ட் ஞானி, இப்படி எல்லாம் நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஞானம்னு நமக்கு ஒண்ணு வந்துடுதுன்னு வச்சுக்குவோம், அதுல வந்து அஜெக்டிவே கிடையாது. இப்ப வந்து இந்த கிளிப்ப வந்து நான் நீல கலர்னு புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோ, நீங்களும் அப்படித்தான் புரிஞ்சுக்கணும், இல்ல நான் புரிஞ்சதை விட நீங்க அதிகமாகவோ குறைவாகவோ எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அப்படி புரிஞ்சிருந்தா யாரோ ஒருத்தர் தப்பா புரிஞ்சிருப்போம். ஆகவே ஞானம்னு சொன்னா அதுல வந்து ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, புண்ணியத்திலையும் பாவத்திலையும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், ஒரு பொருளை பற்றிய அறிவுல வந்து ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. பிரம்மத்தினுடைய தலையை மட்டும் ஒருத்தன் புரிஞ்சுட்டான், பிரம்மத்தினுடைய வயிறு மட்டும் ஒருத்தன் புரிஞ்சுட்டான் எல்லாம் கிடையாது. பிரம்மத்தை புரிஞ்சுட்டான்னா புரிஞ்சுட்டான், புரிஞ்சுக்கலைன்னா புரிஞ்சுக்கலதான். ஆகவே உண்மையிலேயே சொன்ன ஞானிகளுக்குள்ளேயோ ஞானத்திலேயோ வேறுபாடு உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் உபனிஷத் சொல்லுதே பிரம்மவிதாம் வரிஷ்டக, அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஞானத்தை ஒரு மாணவன் அடைகின்றான், அடைஞ்சதற்கு பிறகு அவனுக்கு தெளிவாக தெரிந்து விட்டது நான் என்ற சொல்லுக்கு பொருள் ஆத்மா அல்லது ஈஸ்வர சொரூபம் பிரம்ம. தெரிந்ததற்கு பிறகும் அவன் ஞானத்தை அடைந்து விட்டான், ஆனாலும் இந்த விபரீத பாவனைகள்னு சொல்லி பழக்க தோஷங்கள் அவனை வந்து அந்த ஞானத்தில் நிலை பெற விடாது. அப்ப அவன் ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு என்ன செய்யணும், நிதித்தியாசனம்ங்கிற சாதனையினால அந்த ஞானத்தை அவன் ஒண்ணு செய்யல, ஞானத்துக்கு வருகின்ற தடைகளை நீக்குகின்றான். இனியும் கவனமா சொல்லணும்னு சொன்னா, ஞானத்துக்கு வர்ற தடை அல்ல, ஞானம் வந்தாச்சு, ஞானத்தினுடைய பலனை கொடுக்கின்ற தடை. இப்ப ஞானத்தினுடைய பலன் என்ன, ஆத்மரதிகி ஆத்ம கிரீடா நாதிவாதி. இந்த பலனை வந்து ஞானம் நமக்கு ஏன் கொடுக்கல, நானும் தானே 10 வருஷமா வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கேன், நான் நாதிவாதி ஆகலையே, அதிவாதியாகவே இருக்கிறனே, அல்லது வந்து ஆத்ம கிரீடா ஆகலையே, எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது என்று நம்ம மனசுல தோணும் போது இந்த ஞானம் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கவில்லை. அதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்முடைய விபரீத பாவனைகள் பழக்க தோஷங்கள். ஆகவே எந்த ஒரு சாதகன் ஞானத்தையும் அடைந்து ஞான நிஷ்டையும் அடைகின்றானோ அவனை வரிஷ்டக என்று சாஸ்திரம் சொல்லும். அப்ப வரக வரியக என்றால் என்ன பொருள், ஞானத்தை மட்டும் அடைந்துள்ளான், ஞான நிஷ்டையை அடையவில்லை, ஞானத்தினுடைய பலனை அவன் முழுவதும் அனுபவிக்கவில்லை. ஆகவே இந்த வேறுபாடு எதில் இருக்குன்னு சொன்னா, ஞானத்துல கிடையாது, ஞான நிஷ்டையில தான் வேறுபாடு. ஆகவே வரிஷ்டக என்று சொன்னால் ஞான நிஷ்டை அடைந்தவன், ஞானிகளுக்குள் மேலானவன் சொன்னா, பிரம்மத்தை அறிந்தும் விபரீத பாவனைகளுடன் இருப்பவர்களை காட்டிலும் விபரீத பாவனைகளை நீக்கியவன் மேலானவன். ஞானத்துல நம்ம வந்து வேறுபாடே சொல்றதில்லை. இப்ப சிரவணத்தினால எந்த ஞானத்தை அடைஞ்சானோ அதே ஞானம்தான் ஞான நிஷ்டை அடைற வரைக்கும் இருக்கு. ஞானத்துல வேறுபாடு கிடையாது. பிறகு வேறுபாடு என்னவென்றால், அந்த ஞானத்திலிருந்து அடையப்படுகின்ற பிரயோஜனம், அது ஞான நிஷ்டா. ஆகவே இங்கு ஞான நிஷ்டை அடைந்த ஞானியினுடைய லட்சணம் தான் கூறப்பட்டுள்ளது. ஆத்ம கிரீடக ஆத்மரதிகி கிரியாவான் பிரம்மவிதாம் வரிஷ்டக. ஆகவே இந்த மந்திரத்தினுடைய சாரம் என்ன? அவன் ஜீவன் முக்தனாக இருக்கின்றான். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய மனமே அவனுக்கு ஒரு பாரம் அல்ல, மிக நிறைவான மனதுடன் இருக்கின்றான். இதுதான் இந்த ஞான நிஷ்டையினுடைய பலன். ஞானம் அடைந்து ஞான நிஷ்டை அடைந்தால் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றான், சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். இனி ஐந்தாவது மந்திரம். சத்யேன லப்யஸ்தபஸா ஹேஷ ஆத்மா. சம்யக் ஞானேன ப்ரஹ்மசர்யேன நித்யம். அந்த ஷரீரே ஜ்யோதிர்மயோகி சுப்ரஹ. யம் பஷ்யந்தி யதயஹ க்ஷீணதோஷாஹ. ஐந்து ஆறு இந்த இரண்டு மந்திரங்களில் சாதனைகள் வருகின்றது. சாதனானி சாதனைகள். நம்ம இந்த அத்தியாயத்தை அறிமுகப்படுத்தும் பொழுதே எப்படி பார்த்தோம்? சாதனைகளை பிரதானமாக கொண்டதுன்னு பார்த்தோம். முதல் நாலு மந்திரங்களில் பிரயோஜனம் ஐக்கியம் சொல்லப்பட்டது. இனி இங்கு சாதனைகள் சொல்லப்படுகின்றது. எதற்கு சாதனை? இந்த சம்யக் ஞானம், நன்கு ஞானத்தை அடைவதற்கு சககாரினின் சங்கரர் சொன்னார். ஞான நிஷ்டை அடைய வேண்டுமென்றாலும் அல்லது ஞானத்தை அடைய வேண்டுமென்றாலும் சில தகுதிகள் நமக்கு வேண்டும். அந்த தகுதிகள் சொல்லப்படுகின்றது. அதாவது நம்மை தயார் செய்தல், ப்ரிப்பரேஷன் சொல்றோம். என்னைக்குமே ஒரு பிரச்சனைக்கு நேரடியான காரணம் ரொம்ப ஈஸி, இந்த ப்ரிப்பேர் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச உதாரணம், பசி அப்படிங்கிற நோய் இருக்கு. அந்த பசிங்கிற நோய்க்கு என்ன செய்யணும்? சாப்பிட வேண்டும். இப்ப சாப்பிட வேண்டும்ங்கிறது தான் நேரடியான சாதனை. நம்ம வந்து சாப்பிட வேண்டும்னா சாப்பாடை தயார் பண்ணணுமே, அது கஷ்டம். மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும். ஆனா அந்த சாதனையை எவ்வளவு நீ சீக்கிரத்துல முடிக்கிறோம்? சில பேர் மூணு நிமிஷத்துல எல்லாம் முடிச்சிருவார். ஆகவே அது சாப்பிட்றது அப்படிங்கிறது பசியை நீக்கிறதுக்கான சாதனை, அதை தயார் பண்றதுங்கிறது தான் கடினம். அதே போல இந்த வேதாந்த சிரவணம்ங்கிறது மோட்சத்துக்கு காரணம். அந்த சிரவணம்ங்கிறது ரொம்ப சுலபம், மகிழ்ச்சிகரமானது. அந்த சிரவணத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துவதுதான் கஷ்டம். எல்லாம் என்ன சொல்றாங்க, எனக்கு எல்லாம் புரியுது, வேல்யூ தான் இருக்க மாட்டேங்குதே. பதிமூணாவது அத்தியாயத்தை படிச்சோன்னே எனக்கு வந்து எல்லா ஹோப்பும் போச்சுன்னு சொல்றாரு. நான் அமானித்துவம் அதம்பித்தம் எல்லாம் என்னைக்கு நமக்கு வர்றதுங்கிறது ஒரு சந்தேகம் வருகின்றது. ஆகவே உபநிஷத் திரும்ப திரும்ப சாதனைகளை கோருகின்றது. இப்ப இங்க சங்கரர் என்ன சொல்றார்? இந்த சாதனைகள் எல்லாம் நிவிருத்தி பிரதானம்னு சொல்ற. இந்த ரெண்டு விதமான சாதனைகள் இருக்கு, பிரவிருத்திக்கின்ற சாதனைகள், நிவிருத்திக்கின்ற சாதனைகள். இப்ப வந்து நான் விதவிதமான ஊருக்கெல்லாம் க்ஷேத்ராடனம் போறேன்னு சொன்னா அது என்ன சாதனை? பிரவிருத்திக்கின்ற சாதனை. ஆனா நான் வந்து சத்தியத்தை பேசுறேன், மௌனமாக இருக்கின்றேன்னு சொன்னா அது என்ன சாதனை? நிவிருத்திக்கின்ற சாதனை. ஆகவே இங்கு நிவிருத்தி பிரதானானி சாதனானி, நம்மை செயல்களிலிருந்து விலக்கிக் கொள்கின்ற சில சாதனைகள். அப்படிப்பட்ட சாதனைகள் சொல்லப்படுகின்றது. இங்கு நான்கு விதமான சாதனை சொல்லப்படுகின்றது. இந்த நான்கு சாதனைகளினால் ஆத்மா அடையப்படுகின்றது. என்னென்ன சாதனை? ஒன்று சத்தியம். சத்தியம் என்பது முதல் சாதனை. இரண்டாவது சாதனை தவம். தமிழ்ல தவம்னு சொல்றோம், சமஸ்கிருதத்துல தபஹ. தவம், தவம் என்பது இரண்டாவது சாதனை. மூன்றாவது சாதனை சம்யக் ஞானம். அது ஒரு சாதனையாக இங்கு சொல்லப்படுகின்றது. மூன்று சம்யக் ஞானம். நான்காவது சாதனை பிரம்மச்சரியம். சத்தியம் தபஹ சம்யக் ஞானம் பிரம்மச்சரியம். இவ்விதம் நான்கு சாதனைகள் இங்கு சொல்லப்பட்டு இந்த நான்கு சாதனைகளினால் அந்த பிரம்மனானது அடையப்படுகின்றது என்று கூறப்படுகிறது. பிறகு அடுத்த மந்திரத்தில் இந்த சத்தியத்தையே மீண்டும் விளக்கப்படும். உபநிஷத்து வந்து இதுல சத்தியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கின்றது. ஆகவே அடுத்த மந்திரம் சத்தியத்தினுடைய மேன்மை பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இந்த மந்திரத்துல சத்தியத்தை பத்தி அதிக விளக்கம் வேண்டாம். ஏன்னா அடுத்த மந்திரம் பூரா சத்தியம்ங்கிற ஒரு சொல்லுக்கே விளக்கமாக வருவதனால் அங்கு அதிகமாக பார்க்கலாம். இங்கு பொருள் மட்டும் பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல இந்த சாதனைகளை எல்லாம் நம்ம என்ன சொன்னோம்? நிவிருத்தி பரம்னு நம்ம சொன்னோம். அதாவது விளக்கி கொள்கின்ற ரூபமான சாதனை. ஆகவே இங்கு சத்தியம் என்ற சொல்லுக்கு உண்மையை பேசுதல்னு பொருள் அல்ல, பொய் பேசாமல் இருத்தல் அதுதான் பொருள். இப்ப சத்தியம்னு சொன்னா மிருஷாவாத வதன தியாக. மிருஷாவதன தியாக. மிருஷான பொய், வதனம்னா பேசுறது, தியாகம்னா விட்டு விடுவது. பொய் பேசுவதை விட்டு விடுதல். சில பேர்த்துக்கு பொய் பேசுறதை விட்டா மூச்சு பிடிச்சிரும். அதாவது இந்த மூச்சு விடுற மாதிரி, அது எப்படி பிராணனையே நிறுத்த சொல்றீங்களேன்னு சொல்லுவார்கள். என்ன பண்றது, அது பொய் பேசுறதை விட்டாதான் நம்ம வந்து மோக்ஷத்துக்கு தகுதி அடைய முடியும். சங்கரர் ஒரு வார்த்தை சொல்றார், யோக்யஹ பவதின்னு சொல்றார். அழகான வார்த்தை. இந்த ஞானத்துக்கு நமக்கு யோகியதை வர வேண்டும் என்றால் பொய் பேசுவதை விடத்தான் வேண்டும். இதுல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். பொய் பேசலீன்னா என் பிசினஸ் மூடி வச்சுட்டு இங்கதான் வரணும் அப்படின்னு சொல்ல தோணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பொய் பேசுறதுன்னு சொன்னா நம்மளுடைய சுயநலத்திற்காக பேசக்கூடாது. இல்ல கொஞ்சம் இன்டர்பிரேட் பண்ணிக்கணும் காலத்துக்கு தகுந்தாற் போல. இப்ப வந்து சில சூழ்நிலைகள்ல வீட்டில் ஒருவர் இருக்கார்கள், அவர்களிடம் எங்க போயிட்டு வர்றன்னு கேக்குறாங்க. நீங்க உண்மையை சொன்னா ஒரு பெரிய பிரச்சனையே, பூகம்பமே வரணும்னா ஒரு பொய் சொல்றதுல தப்பு கிடையாது. காரணம் என்னன்னா அவர்களுடைய நன்மைக்காக, சில சூழ்நிலையினுடைய நன்மைக்காக. ஆகவே பொய் அப்படிங்கிறது மற்றவர்களுடைய நன்மைக்காக சொல்லலாம், நம்மளுடைய சுயநலத்திற்காக இருக்கக்கூடாது. ஆகவே மிருதா வதன தியாக. அப்புறம் சத்தியம் பேசணும்னு சொன்னா எதெல்லாம் எனக்கு உண்மையா தெரியுதோ அதெல்லாம் பேசிட்டு இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. நம்ம வந்து சில சமயங்கள்ல சில உண்மைகளை மறைச்சு வைக்கலாம், அது வந்து பொய் அல்ல. அந்த குற்ற உணர்வு நமக்கு வரக்கூடாது. இப்ப சில உண்மைகளை சிலருக்கு சொல்லாம இருக்கிறது வந்து பொய் கிடையாது. சில இப்ப வந்து டாக்டர் இருக்கார், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு சரியில்லாம இருக்கு, நான் சத்தியம் பேசுறேன்னு சொன்னா சீக்கிரம் போயிருவார் பயத்திலேயே. அந்த இடத்துல மறைச்சு வைக்கிறது தவறு கிடையாது. ஆகவே சத்தியத்தை நாம் பொய் பேசாமல் இருத்தல் சுயநலத்திற்காக. மேலும் சத்தியத்தை பிறகு பார்ப்போம். இனி அடுத்த சாதனை தபஹ. இந்த தபஸ் அப்படிங்கிற சொல் வந்து ஒரு பொதுவான சொல். நாம செய்யற எல்லா சாதனைகளுக்கும் தபஸ் என்று பெயர். இந்த இடத்துல வந்து தபஸ்ங்கிற சொல் வேதாந்தத்திற்குள்ள மனதையும் இந்திரியத்தையும் அடக்குவதுதான் தபஸ். மனசஸ்ச இந்திரியானாம் ஐகாக்ரியம் பரமம் தபஹ. இது சங்கரருக்கு பிடிச்ச வார்த்தை. மனசக ச இந்திரியானாம், மனதினுடைய இந்திரியங்களினுடைய ஐகாக்ரியம் ஒருமுகப்படுத்துவது பரமம் தபஹ. எல்லா தபத்திலும் மேலான தபம். நம்ம எவ்வளவோ தபஸ் பண்ணுவோம், அதெல்லாம் தபஸ் தான், அதெல்லாம் தேவைதான், அல்லது ஆரம்பத்தில் இருக்கலாம். மேலான தபஸ் என்னன்னா மனதினுடைய கட்டுப்பாடு, இந்திரியங்களினுடைய கட்டுப்பாடு. அது எப்படி மேலான தபஸ் சொல்கிறீர்கள்? மனசஸ்ச இந்திரியானாம் ஐகாக்ரியம் பரமம் தபக. அது எப்படின்னு சொன்னா, மற்றதையெல்லாம் தபஸ் பண்றது ரொம்ப ஈஸி, இந்த மனசை கட்டுப்படுத்துறது இருக்கே அது கஷ்டம். எப்படி சொல்றீங்கன்னா, நான் சொல்லல, நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, தெரியும். தியானத்துல உட்கார்ந்தா தான் தேவையில்லாத விஷயம் வரும். சும்மா உட்கார்ந்து ஏதாவது மேகசைன் வச்சிட்டு இருந்தாவது மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும். காரணம் என்ன? மனசை அமைதிப்படுத்துவதுங்கிறது மிக மிக கடினம். அதே போல இந்திரியத்தையும் அப்படித்தான். இந்த ஃபேன் வந்து அப்படியே சுத்திட்டு இருக்கிறது போல மூஞ்சி வந்து அப்படியே சுத்திட்டு இருக்கும், யாரு போறா யாரு வர்றான்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும். காரணம் என்ன? கண் காது நாக்கு குறிப்பாக இவைகளை எல்லாம் நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொன்னா அவ்வளவு சுலபம் அல்ல. ஆகவே அத சங்கரர் என்ன சொல்றார்? பரமம் தபக. ஆகவே இங்கு தபகன்னு சொன்னா சமக தமக, மன கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடு, அதுதான் தபஸ். நம்ம வேற ஒரு பெரிய தபஸும் பண்ண வேண்டாம். ராட்சசர்கள் எல்லாம் இந்த பஞ்சாக்னி அஞ்சு விதமான அக்னிக்குள்ள தபஸ் செஞ்சார்களாம். அஞ்சு விதமான அக்னின்னு சொன்னா வெயில்ல போய் நிக்கிறது. இப்ப மே மாசம் போய் வெயில்ல மொட்டை மாடியில நிக்கிறோம்னு வச்சுக்கோம், எல்லா பக்கமும் சுத்தி என்ன இருக்கு? அக்னி இருக்கு. நமக்கு கீழே அக்னி, அது அந்த சிமெண்ட் இதுல நின்னோம் அப்படின்னா அதுவே அக்னி தான். அப்படி எல்லா டைரக்ஷன்லயும் ஒரு அக்னி வச்சுட்டு அதுல நிக்கிறது சுலபமா, அல்லது ஏசி ரூம்குள்ள உட்காந்து அமைதியா மனசை வச்சிருக்கிறது சுலபமானு சொன்னா எது சுலபம் தெரியுமோ? வெயில்ல நிக்கிறது சுலபம், அந்த மனசை அமைதிப்படுத்துறது கடினம். இப்ப வந்து மூணு மணி நேரம் ஒருத்தன் வந்து கல்லு வெட்டுறான்னு வச்சுக்கோ, அவன் ரொம்ப வேறு விசந்த கஷ்டப்பட்டு கல்லை வெட்டுறான், மரத்தை உடைக்கிறான், அது சுலபமா? ஒரு அஞ்சு நிமிஷம் பேசாம உட்கார்ந்து இருக்கிறது கஷ்டமானு சொன்னா அது இப்படி உட்கார்ந்து இருக்கிறது தான் கஷ்டம். காரணம் என்ன? இந்த மனதை அமைதிப்படுத்துவது என்பது மிக மிக கடினம். அதே சமயத்துல முடியாத விஷயம் அல்ல. ஒன்றுதான் தேவை, பயிற்சி, பிராக்டிஸ். அதை தொடர்ந்து செய்தால் அதனுடைய அமைதியை நாம் நன்கு அனுபவிக்கலாம். ஆகவே இங்கு தபம் என்றால் இந்திரிய மன கட்டுப்பாடு. அர்ஜுனனிடம் பகவான் சொல்லும் பொழுது மனசை அடக்காதவனுக்கு யோகம் இல்லைன்னே சொல்லிடுறாரு பகவான். ஆறாவது அத்தியாயத்துல என்னதான் சாஸ்திரம் படிச்சும் இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த சாஸ்திரம் வந்து ஏட்டு சுரக்காய், அதனால ஒரு விதமான பிரயோஜனம் கிடையாது. அனபியாசே விஷம் சாஸ்திரம்னு ஒரு ஸ்லோகன் சொல்லும். அதாவது எதெல்லாம் விஷம்னு சொன்னா அஜீர்ணே போஜனம் விஷம். இப்ப போஜனம் இல்லாம நம்ம வந்து வாழ முடியாது. அதே போஜனம் அஜீர்ணமாயிடுதுன்னு வச்சுக்குவோம், அந்த சாப்பாடே நமக்கு விஷமாயிடும். இப்ப அஜீர்ணே போஜனம் விஷம். அதே போல அனபியாசே சாஸ்திரம் விஷம். இந்த சாஸ்திரம் தான் நம்மளைய மோட்சத்தை கொடுக்கறது. இத வந்து அபியாசம் சொன்னா மனக்கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடு இல்லாம சாஸ்திரம் படிச்சோம்னா அந்த சாஸ்திரமே விஷம். காரணம் என்ன? இந்த அகங்காரத்துக்கு இனி ஒரு குவாலிபிகேஷன், நான் வந்து சாஸ்திரம் படிச்சிருக்கேன், எனக்கு சான்ஸ்கிரித் தெரியும், தர்க்கம் தெரியும், வேதாந்தம் தெரியும் சொல்லி நாலு பேர்கிட்ட சொல்வதற்கும் பெருமைப்படுறதுக்கும் அகங்காரம் ஏற்கனவே தடிச்சிருக்கு, இனி சாஸ்திரம் படிச்சா கொஞ்சம் பெருசாயிரும். ஆகவே விஷம், அந்த சாஸ்திரமே விஷமாகின்றது. ஆகவே இங்கு தபம் என்றால் இந்திரிய மன கட்டுப்பாடு. இனி அடுத்தது சம்யக் ஞானம். இங்கு சம்யக் ஞானம் என்றால் ஞானம் என்ற சொல் ஞான சாதனமான சிரவணத்தை குறிக்கின்றது. ஞானம் என்றால் ஞானத்துக்கு காரணமான சாஸ்திரத்தை கேட்டல். இந்த சம்யக் என்ற சொல் ஸ்ரத்தையை குறிக்கின்றது, ஸ்ரத்தையுடன் சாஸ்திரத்தை கேட்டல், அதுவும் ஒரு சாதனை. எவ்வளவு நாள் கேட்கணும் சாஸ்திரத்தை? இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன பதில் சொல்றது? நான் எவ்வளவு நாள் கேட்டா போதும்னு, பிளேட்ல உட்கார்ந்ததற்கு அப்புறம் நான் எவ்வளவு சாப்பிடணும்னு சொன்னா அது என்ன பதில் சொல்றது? எவ்வளவு சாப்பிட்டா நிறையுமோ அவ்வளவு, நிறையற அளவுதான். அதே போல எவ்வளவு நாள் கேட்டா நமக்கு புரியுமோ அவ்வளவு நாள் சாஸ்திரம் படிக்கணும். அது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ பத்து வருஷமோ, கால நியமமே கிடையாது. நமக்கு புரியற வரைக்கும் சாஸ்திரத்தை கேட்கணும். இந்த அறிவுல வந்து ஒரு நிறைவு வர வேண்டும். நான் கேட்டு விட்டேன், கேட்கறதையெல்லாம் காது வழியா கேட்டு விட்டேன்னு ஒரு அறிவுல மனதுல நிறைவு வர்ற வரை சாஸ்திரத்தை கேட்கணும். கேட்கும் போது எப்படி கேட்கணும்? ஸ்ரத்தா, ஸ்ரத்தையுடன் கேட்கணும். மனதை திறந்து கேட்க வேண்டும். மனச திறந்து கேட்கறதுனா என்ன? ஏற்கனவே நம்ம எண்ணங்கள் படிச்சு வச்சிருந்த எண்ணங்களை எல்லாம் தியாகம் செய்து விட்டு தூய்மையான ஃப்ரெஷ் மனதுடன் ஸ்ரத்தையுடன் கேட்க வேண்டும். அது சம்யக் ஞானம். இனி இறுதியாக பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்றால் ஷரீர ஒழுக்கம். இந்த நான்கு விதமான சாதனைகள் உபனிஷத் என்ன சொல்ல வருகின்றது? இந்த நான்கு விதமான சாதனைகளினால் ஆத்மா லப்யக. இப்ப சத்தியேன தபசா ஏஷக ஆத்மா லப்யக. லப்யகன அடையப்படும். இந்த ஆத்மா எப்பொழுது அடையப்படும் என்றால் இந்த நான்கு விதமான சாதனைகளினால். இங்க ஒரு வார்த்தை இருக்கு, நித்தியம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இவைகளெல்லாம் எப்பொழுதும் நம்மிடம் இருக்க வேண்டும். பிறகு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்த பொருள்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.